ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 12 பக்தி துண்டு பதம் 18 19 பாகம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். சமாசத்ரூச்ச மித்ரேச்சம் தமானபமானயம் சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமாசங்கா விவர்ஜிதம் துல்ய நிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டாயேன கேனசின் அநிகேதாசிதா மதிர் பக்தி மாமே பிரியோ நரஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. எவனொருவன் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மான அவமானம், இன்பம் துன்பம், வெப்பம் குளிர், புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் நடுநிலை வகித்து கலங்கம் தரும் தொடர்புகளிலிருந்து எப்பொழுதும் விடுபட்டு மௌனமாக எதனை கொண்டு திருப்தியுற்று தங்குமிடத்திற்காக கவலைப்படாமல் அறிவில் நிலை பெற்று பக்தி துண்டில் ஈடுபட்டுள்ளானோ அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஓம் அஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகய சக்ஷோரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தம் ஸ்வாமின் இதி நாமினே நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் யாசம் ததோ ஜயம் உதிரயே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்பத்தியாயம் 12 பக்தி துண்டு பதம் 18 19 பாகம் 1 இருக்கும். பகவான் அற்புதமான கருத்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டே வருகின்றார். நம் வாழ்க்கையில் எவ்வாறு என்னென்ன நல்ல குணங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். முதல்ல இந்த பதத்தில் குறிப்பிடுகின்றார், நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிற மனோநிலைமைக்கு நம்ம வரணும். இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம். பக்தி அப்படிங்கிறது யார் வேணாலும் பயிற்சி செய்யலாம். நம்ம எந்த நிலைமையில ரொம்பவும் மோசமான நிலைமையில கூட நம்ம இருக்கலாம். அதை பற்றி வந்து நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. ஆனால் எங்கே போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எங்கே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். முதல்ல பகவான் குறிப்பிடுகின்றார், நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவிப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். ஒருத்தர் கேட்கலாம், எப்படிங்க நண்பரும் வந்து நண்பராகவும் எதிரியாகவும் எப்படி நம்ம சமமாக பாவிக்கிறது? அதான் எதிரியே ஆயிட்டான், அவங்ககிட்ட எப்படி போய் நம்ம சமமாக பாவிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் எப்படி சமமாக பாவிக்கலாம் அப்படின்னா, பக்தர்கள் தூய பக்தர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இவன் நண்பன் இவன் எதிரி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் ஆத்மாவினுடைய ஸ்தலத்தில் இருக்கின்றார், திவ்யமான ஸ்தலத்தில் இருக்கின்றார். அனைவரையும் இவர் வந்து பகவானுடைய குழந்தை அப்படிங்கிற மனோபாவத்தில் தான் பக்தர் எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது பக்தர்களுக்கு இவன் நண்பன் இவன் எதிரி அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், நண்பனையும் எதிரியும் சமமாக பாவிக்க வேண்டும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பக்தனை பொறுத்தவரையில் அவனுக்கு நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது, எல்லாம் சமம்தான். ஆனால் பக்தனுக்கு சில பேர் நண்பர்களாக இருப்பார்கள், சில பேர் எதிரிகளாக இருப்பார்கள். நம்ம அடுத்தவனை எதிரியாக பார்க்குறனாலும் அடுத்தவன் நம்மளை எப்படி பார்க்குறான் அப்படின்னா எதிரியாக பார்க்குறான். சொல்கிறது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ குறிப்பாக நாஸ்திகவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நாஸ்திகவாதிகள் அசுரர்கள் அவர்கள் வந்து எப்பொழுதும் பக்தர்களை எதிரியாக பார்ப்பார்கள். நல்ல மனிதர்கள் பக்தர்களை நல்ல மனித நண்பனாக பார்ப்பார்கள். அதுபோல் ஒருத்தன் அசுரன் வந்து எதிரியாக நம்மளை பார்க்குறான், இன்னொருத்தன் வந்து நம்மளை வந்து நண்பனாக பார்க்குறான். அப்படி இரண்டு விதமாக பார்க்கின்றார்கள். நம்ம சமமாக பார்க்குறோம், ஆனால் அவர்கள் வெவ்வேறமாக பார்க்கின்றார்கள். அவர்கள் வெவ்வேறமாக பார்க்கின்றார்களே, அதனால் வந்து நம்மளும் அதுபோல் பார்க்கலாமா அப்படின்னா கிருஷ்ணர் இங்கே அனுமதிக்கப்படுவதில்லை. அவன் எப்படி மற்ற மனிதர்கள் நம்மளை எப்படி பார்த்தாலும் நம் சமமாக, நாம் வந்து எந்த விதமான நண்பன் எதிரி அப்படிங்கிறத பார்க்காம நாம் பழக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பகவான் இங்கே முதல்ல வந்து இங்கே குறிப்பிடுகிறார். சமமாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பிட்டு வருகின்றான். எப்படி சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மனிதனாக இருந்தாலும் சரி கெட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சூரியன் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான வெளிச்சத்தை தான் எல்லா இடத்திலும் கொடுக்கின்றன. அதுக்கப்புறம் மழையும் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்கன்னா மாறி மாறி போய் தான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இவன் வந்து ரொம்ப மோசமானவன், இவன் வந்து இந்த வீட்டுக்காரன் வந்து நல்லவன், இவன் வீட்டில் மட்டும் மழை பெய்ய அவன் வீட்டில் மழை பெய்யாத அப்படின்னு எப்படி சூரியன் பாகுபாடு பார்ப்பதில்லையோ, எப்படி மலை பாகுபாடு பார்ப்பதில்லையோ, அதுபோல தூய பக்தர்கள் பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா, அடுத்தவன் நம்மளை வந்து நண்பனாக நினைத்தாலும் எதிரியாக நினைத்தாலும் அவர்களிடம் நாம் வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் சமமாக பழக வேண்டும். அதே சமயத்தில் பக்தன் எப்பொழுதும் அசுரர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் பகவத் பக்தியை எடுத்து கூறப்படுகின்றனர். இதுபோல் வந்து நம்ம சமமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் மானம் அவமானம். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு மானம் அப்படிங்கிறது வரும், சில நேரத்தில் அவமானம். நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல மனிதர்கள் நம்மளை வந்து நல்ல பாராட்டுவார்கள், அப்போ மானம், அதுக்கப்புறம் அவமானமும் படுத்துவார்கள். நான் எல்லாருக்கும் முன்னாடியே என்ன சொல்லுவான் அப்படின்னா, உன்னை போல வந்து அருமையான மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லுவான். அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உன்னை மாதிரி ஒரு முட்டாள் போய் அந்த உலகத்திலே இல்லைடா அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், மான அவமானத்தில் சமமாக இருக்க வேண்டும். நம்மளே சாதாரணமாக பார்க்குறோம், நம்மளை இன்னைக்கு எவெல்லாம் ஓஹோ ஆஹோன்னு வஞ்ச புகழ்ச்சி அணி பாடி நம்மளை இமயமலையினுடைய உச்சியில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவான். நம்மளை உன்ன மாதிரி ஒரு ஆளே கிடையாது, உன்ன மாதிரி ஒரு பக்தனே கிடையாது. நம்ம குறிப்பாக அதுவும் எப்படா உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உதவி செய்யும் பொழுது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடையவே கிடையாதுரா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இமயமலையினுடைய உச்சியில் வந்து தூக்கி வச்சுருவான். ஆனால் வந்து அவர்களுடைய ஆசையை நம்ம எப்படின்னா நிறைவேற்றாமல் விட்டுட்டோம், அவர்களை எதிர்பார்க்கிறத நம்ம செய்யலை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா, பாதாள சுரங்கத்தில் தூக்கிட்டு போய் நம்மளை வச்சுருவோம். அதுபோல் வந்து இந்த உலகத்தில் வந்து சில நேரத்தில் பாராட்டுவோம், சில நேரத்தில் வந்து அவமானமும் படுத்துவார்கள். அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், நாம் சமமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. அதாவது இந்த உலகத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா நம்மளால்? கண்டிப்பாக முடியவே முடியாது. பகவானாலேயே எல்லா ஜீவராசிகளையும் திருப்திப்படுத்த முடியல. ஒருத்தன் கோயிலுக்கு போகிறான், ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வேண்டுனது நடக்குது, அவன் சந்தோஷம் அடைகிறான். இன்னொருத்தன் கோயிலுக்கு போகிறான், அவன் வேண்டுனதில் பாதி தான் நடக்குது, அவன் பாதி தான் வந்து சந்தோஷம் அடைவான். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, கடவுள்னாலேயே எல்லா ஜீவராசிகளையும் சந்தோஷப்படுத்த முடியல. அதாவது முடியல அப்படின்னா அவரால் முடியாது அப்படிங்கிற காரியம் கிடையாது. இருந்த பொழுதிலும் அந்த கடவுளாலேயே இவர்களை வந்து சந்தோஷம் முழுமையாக சந்தோஷப்படுத்த முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சாதாரண மனிதன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் சந்தோஷப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ முடியாத பட்சத்தில் நமக்கு அவமானமும் வந்து சேரும். இது வந்து இந்த மனித சமுதாயத்தில் இதெல்லாம் இயற்கையானது. அதனால் சில பிரபுபாதரும் பரிந்துரைக்கின்றார், பகவான் இங்கே பரிந்துரைக்கின்றார், நம்ம எப்பொழுதும் இந்த மான அவமானங்களை கண்டு கொள்ளாமல் திவ்யமான ஸ்தலத்தில் இருக்க வேண்டும். சில நேரத்தில் மானம் சில நேரத்தில் நம்மளை பாராட்டுவார்கள், சில நேரத்தில் அவமானமும் படுத்துவார்கள். இதெல்லாம் இந்த உலகத்தில் சகஜம் என்று உதைத்து தள்ளிவிட்டு நம் பகவத் பக்தி திரகார்த்தமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார், வெப்பம் குளிர் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார். வெப்பம் குளிர், வெப்பம் குளிர் அப்படின்னா இருமைகளை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். இருமைகள் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே மாறி மாறி தானே வருகிறது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாறி மாறி தான் வந்து வருகிறது. அதனால் இருமைகளிலிருந்து விடுபடுவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும், அதாவது தாங்கி கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா குளிர் காலத்தில், இப்போலாம் வந்து மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதத்தில் யாருக்குமே காலையில் எந்திரிக்கிறதுக்கு பிடிக்காது. யாருன்னா எந்திரிக்கிறதுக்கு பிடிக்குமா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே அப்படின்னு நல்லா சுகமாக அலாரம் அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும், இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம தூங்கிடலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அலாரத்தை கொஞ்சம் அப்படியே, தம்பி கொஞ்சம் நீ பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணைச்சிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா 7 மணி ஆகிடும். அதுபோல் இந்த குளிர் காலத்தில் எந்திரிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பகவானுக்கு ஆர்த்தி பண்ணுறது, பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுபோல் வந்து குளிர் காலமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா பகவத் பக்தி பண்ணுகின்றோம். அதுக்கப்புறம் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் கூடத்தில் சமைக்கிறது மிக மிக கடினமான செயல். இந்த வெப்ப காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான சூடு இருக்கும், சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அடுப்பங்கரில் போயிட்டு நம்ம சமைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம். இருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா சமைக்கின்றார்கள். அதுபோல் இந்த இருமைகளிலிருந்து நாம் சமமாக இருக்க வேண்டும். குளிர் அடிக்குதே அப்படின்னு எந்திரிக்காமையும், என் வெயில் ரொம்ப அடிக்குதே அப்படிங்கிறதுக்காண்டி சமைக்காமையும் நம்ம இல்லாமல் சமமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்பம் துன்பம், இன்பம் துன்பம் இதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் குறிப்பாக இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50% தள்ளுபடி, அதுவும் இந்த ஆடி தள்ளுபடின்னு போட்டுருவான், ஆடி தள்ளுபடின்னு போடுவான். அதுக்கப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50% தள்ளுபடி, 75% தள்ளுபடி, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படின்ட்டு எதோ ஒன்று போட்டுருவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், படபடபடபடபடன்ட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டே நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டா பரவாயில்லையே அப்படின்ட்டு அவன் என்ன நம்மளே இப்படி யோசிக்கும் போது அவன் என்ன கிறுக்கு போயலாம், என்ன அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து நம்மளை விட அந்த சூப்பர் மார்க்கெட்டு நடத்துகிறவன் அவன் வந்து மிக தேர்ந்த வல்லுநர், நம்மளை விட அவன் புத்திமானா இல்லையா. அவன் வந்து ஒரு பொருளை வந்து 50 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 25 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா அவன் ஒன்றும் மடப்பைய கிடையாது. ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரி ஆகிற மாதிரி இருக்கிற பொருளை என்ன பண்ணுறது, இந்த அந்த இந்த மாதிரி தள்ளுபடின்னு போட்டு தள்ளி விட்ருவான். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, தள்ளுபடி அப்படின்னா பதிரி அடித்து எல்லாம் ஓடும், கும்பலே கும்பலாக இருக்கும். அப்படி கும்பலே கும்பலாக இருக்குமா, அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா சில நேரத்தில் ஏமாந்துடும், சில நேரத்தில் எல்லாத்துக்கும் தள்ளுபடி போட்டிருக்க மாட்டான். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் தள்ளுபடி போட்டிருக்க மாட்டான், ஏதோ ஆகாது போதாவதுக்கு தள்ளுபடி அப்படிங்கிற பேரில் வந்து ஊரில் உள்ள எல்லா மக்களையும் கூப்பிடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த தள்ளுபடி அப்படிங்கிறத கேட்ட உடனே பதறி அடித்து ஓடுறோம், ஓடுறோம், வாங்கிட்டா தேவையில்லையே வாங்கிட்டா தேவையில்லையே ஓடுறோம். அங்கே போனதை என்ன பண்ணுறோம், ஏமாந்து போயிடுறோம், அடடா என்னடா அது எல்லா பொருளுக்கும் தள்ளுபடி இல்லையே அப்படின்ட்டு அவன்கிட்ட கடைக்காரன்ட்ட போயிட்டு ஏங்க என்னங்க தள்ளுபடின்னு போட்டிருக்கீங்க, இந்த கொஞ்சம் பொருளுக்கு தான் தள்ளுபடி போட்டிருக்கீங்க, இந்த பொருளுக்கெல்லாம் தள்ளுபடி இல்லையா அப்படின்னா அந்த அதுக்கு கீழே அந்த தள்ளுபடின்னு போட்டிருக்கோம்ல அதுக்கு கீழே ஒன்று எழுதியிருக்கு பாருங்கள் அதை படிங்க அப்படிமா. அவன் என்ன பண்ணுவான், அதை மட்டும் என்ன பண்ணியிருப்பான், ரெண்டு பெருக்கள் குறி மாதிரி போட்டு சின்னதாக எழுதியிருப்பான், குறிப்பிட்ட பொருள்களுக்கு மட்டும் தள்ளுபடி அந்த மாதிரி எதனா ஒன்று கூறு அப்படி சின்னதாக எழுதியிருப்பான். அதை நம்ம படிக்க மாட்டோமே, நம்ம தான் அவசரம் கொடுக்க எல்லாரும் மனிதர்களும் இந்த கலியுகத்தில். அப்போ மேலே ஓட்டுறோம், படிச்சுட்டு நம்ம என்ன ஓடுவோம், ஓடுவோம், சுகம் கிடைக்கிறது வாங்கிட்டால் பரவாயில்லையே அப்படின்ட்டு ஓடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் துக்கம். இதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து சுகமும் துக்கமும், சில நேரத்தில் சுகம், சில நேரத்தில் வந்து துக்கம். அதனால தான் பக்தர்கள் இது போன்ற இருமைகள் சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் சமமாக இருக்க கற்றுக்கொள்வார்கள், பக்தர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் இன்பமாக இருக்கலாம், சில நேரத்தில் துன்பமும் வருவதற்கு இந்த பௌதிக உலகத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, பகவத் பக்தியில் பகவானுடன் எப்பொழுதும் இணைந்து இருப்பதால் அவன் எப்பொழுதும் இந்த இருமைகளில் அகப்படாமல் அவன் எப்பொழுதும் பகவத் பக்தி செய்து கொண்டு அவன் ஆனந்தமாக இருக்கின்றான் அப்படிங்கிறத பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். இன்னைக்கு வந்து இன்னும் பல கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம இன்பம் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும், குளிர் வெப்பத்திலிருந்து விடுபட்டு சமமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து மானம் அவமானம், இந்த உலகம் அப்படின்னாலே சில நேரத்தில் பாராட்டுவார்கள், சில நேரத்தில் வந்து அவமானப்படுத்தவும் செய்வார்கள். அதிலிருந்து நாம் வந்து சமமான நிலையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நண்பர்கள் அசுரர்கள், நண்பர்கள் எதிரிகள், இவர்களிடத்திலும் நாம் வந்து எப்பொழுதும் சமமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.